SBS தமிழ்.
வணக்கம் பேராசிரியர் செல்வநாதன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் SBS நேயர்களே.
வங்கிகளின் நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக ராயல் கமிஷன் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் SBS தமிழ் ஒலிபரப்பில் தொடர்ச்சியாக உரையாடி வந்திருக்கின்றோம் கடந்த வருடம். இந்த விசாரணை குழுவின் அறிக்கை இந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டதை நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான பரிந்துரைகள் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டதன் பின்னணியை சுருக்கமாக எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
நிச்சயமாக, நீண்ட காலமாக வங்கி வாடிக்கையாளர்களின் அதிருப்தி காரணமாகவும் கடந்த சில 2 வருடங்களாக லேபர் எதிர்கட்சியினால் கேட்டு வரப்பட்ட இந்த ராயல் கமிஷன் இறுதியாக 2017 முடிவில் அன்றைய பிரதமர் டேர்ன்புல் அவர்களால் அமைக்கப்பட்டது. நேர்கள் எல்லோரும் அறிந்தபடியும் இந்த ராயல் கமிஷனின் முக்கிய பணி வங்கித்துறை மற்றும் சூப்பரனியேஷன் என அழைக்கப்படுகின்ற வயது முதிர்ந்தோருக்கான ஓய்வு திட்டம் மற்றும் பினான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி என அழைக்கப்படும் நிதி பணிகள் சேவைத்துறை ஆகிய 3 துறைகளிலும் அவர்களின் செயற்பாடுகளில் ஏதாவது முறைகேடுகள் நடந்தனவா அல்லது நடக்கின்றதா என்பதை விரிவாக ஆராய்ந்து ஒரு அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதாகத்தான் இருந்தது. இந்த ராயல் கமிஷனின் நடத்துனராக நீதிபதி ஹெயின்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டு கடந்த 12 மாதங்களாக 68 நாட்கள் நேரடி விளக்க நிகழ்வுகளும் 130 நேரடி சாட்சியங்களும் விசாரிக்கப்பட்டு 10,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் மனுக்களின் கருத்துக்களும் ஆராயப்பட்டு இந்த மாதம் 1ஆம் தேதி இறுதி அறிக்கை அரசிடம் கையளிக்கப்பட்டு கடந்த 4ஆம் தேதி அதாவது சென்ற திங்கட்கிழமை அந்த அறிக்கை அரசினால் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் 76 பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பரிந்துரைகள் பல மாற்றங்களை நிதித்துறை, பேங்கிங் செக்டர் மற்றும் சூப்பரனியேஷன் பினான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலும் கொண்டு வந்து இந்த துறைகளை கண்காணிக்கும் அமைப்புகளான ஏசிக் என அழைக்கப்படும் ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் மற்றும் எப்ரா என அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலியன் புரூடென்ஷியல் ரெகுலேஷன் அதாரிட்டி அமைப்புகளுக்கு நிதி வங்கித்துறைகளில் தவறு செய்பவர்களை தண்டிக்கும் அதிகாரங்களை வழங்கி பொதுமக்களுக்கும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் சிறு வியாபாரத்துறைக்கும் கடன் வழங்கல் தொடர்பில் பாதுகாப்பை அளிப்பதற்காகவே இந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது அவ்வாறு பலனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
சரி, 76 பரிந்துரைகள் என்று சொன்னீர்கள். இதில் முக்கியமாக அதாவது ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகின்ற பரிந்துரைகள் என்னென்னு சொல்ல முடியுமா?
சொல்லலாம். நான் சில பகுதிகளாக இதை சொல்லுகின்றேன். முக்கியமாக மோட்கேஜ் புரோக்கர்கள் தொடர்பாக நாங்கள் பலரும் அதில் அனுபவப்பட்டிருக்கின்றோம். வங்கித்துறைக்கு தற்சமயம் அனுசரணையாக செயற்படுகின்ற மோட்கேஜ் புரோக்கர்கள் என அழைக்கப்படும் அடமான தரகர்கள் அடுத்த வருடம் நடுப்பகுதி முதல் வங்கிக்கு அனுசரணையாக செயற்படுவதை தவிர்த்து தற்சமயம் பினான்சியல் அட்வைசர் செயற்படுவது போன்று மோட்கேஜ் புரோக்கர்களும் வங்கியுடன் கடன் வாங்கும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டிய ஒரு பரிந்துரை, முக்கியமான ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக தற்சமயம் ஒரு வங்கி வாடிக்கையாளர் ஒரு மோட்கேஜ் புரோக்கர் மூலம் 350,000 கடன் பெற்றால் உடனடியாக வங்கி அந்த மோட்கேஜ் புரோக்கருக்கு 0.6% தரகு கூலியையும் பின் ஒவ்வொரு வருடமும் இறுதியில் இருக்கும் கடன் தொகையின் 0.2% தரகு கூலியும் மோட்கேஜ் புரோக்கருக்கு அந்த கடனை அவர் பார்த்து செய்ததற்காக ஏறத்தாழ $6,000 என கணிப்பிடப்பட்டிருக்கின்றது தரகு கூலியாக வழங்குகின்றது. ஆனால் இனி இது தடை செய்யப்பட்டு கடனுக்கு விண்ணப்பிப்பவர் மோட்கேஜ் புரோக்கருக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நீங்கள் கார் வாங்கும் பொழுதும் சில வேளைகளில் கார் விற்பனை நிலையங்கள் பினான்ஸ் மூலம் கார் விற்பனை செய்கின்றன. அந்த தரகு கூலியும் இனி விளக்கமாக அறியப்பட்டு குறித்தளவு தரகு கூலியே பெற அவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். 2வதாக பினான்சியல் சர்வீசஸ் தொடர்பாக நிதி விடயம் தொடர்பாக தமது வாடிக்கையாளர்களுக்கு பினான்சியல் அட்வைசர்ஸ் அறிவுரை வழங்கும் பொழுது அவர்கள் இனி தனித்துவத்துடன் செய்யப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அறிவுரை திட்டத்தை புதுப்பித்து அதற்குரிய கட்டணம் தொடர்பான விவரங்களை தமது வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது. சூப்பரனேஷன் தொடர்பாக இனி வருங்காலங்களில் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சூப்பரனேஷன் ஃபண்ட் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் நிரந்தரமில்லாத சூப்பரனேஷன் ப்ராடக்ட்ஸ் தடுக்கப்பட்டு அதை விற்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றும் இன்சூரன்ஸ்கள் தொடர்பாக சரிவர ஒழுங்கில்லாத இன்சூரன்ஸ் ப்ரொடக்ட்ஸ் விற்பனை தடை செய்யப்படுவதோடு ஃபியூனரல் இன்சூரன்ஸிற்கு வழங்கப்பட்டிருக்கும் விதிவிலக்கு நீக்கப்பட வேண்டும் எனவும், கார் இன்சூரன்ஸ்களை விற்பனை செய்பவர்களின் தரகு கூலி அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும், ஏசிக்கினால் நடைமுறைப்படுத்தப்படும் அன்ஃபேர் கான்ட்ராக்ட் திட்டத்தில் இருக்கும் விதிமுறைகள் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டிற்கும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றும் வங்கித்துறை தொடர்பாக வங்கித்துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், நடைமுறையில் வங்கி நடந்து கொள்ளும் விதம், வங்கி கலாச்சாரம் என்பன அப்ரா அமைப்பினால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. இவைதான் முக்கியமான பரிந்துரைகள் என நான் எண்ணுகின்றேன்.
சரி, இப்ப இந்த பரிந்துரைகள் வெளிவந்திருக்கின்றன. வங்கிகள் மீதான இந்த பரிந்துரைகள் அல்லது அவர்கள் தொடர்பிலான விமர்சனங்கள் எதிர்காலத்தில் வங்கி நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் பாதிக்கக்கூடும் என்று சொல்லுங்கள்.
முக்கியமாக ரெண்டு விடயங்கள் வங்கிகள் செய்ய வேண்டி இருக்கும். ஒன்று, அரசாங்கம் புது சட்டங்கள் இயற்றி கடந்த 10 வருட காலங்களில் நடந்த முறைகேடுகளினால் வங்கி நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏறத்தாழ $30 மில்லியன் நஷ்ட ஈடு வழங்குகின்ற ஒரு சம்பவம் நிகழ இருக்கின்றது. இரண்டாவதாக, இனிவரும் காலங்களில் மோர்கேஜ் புரோக்கர்கள் வங்கிகள் சார்பாக செயற்படாது, வாடிக்கையாளர் சார்பாக செயற்பட வேண்டி இருப்பதால் கடன் பெறுபவர்கள் அவர்களுக்குரிய அறிவுரைகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் தற்சமயம் அவர்கள் வங்கியின் தரகு கூலி வங்கி கொடுப்பதால் அவர்கள் வங்கி சார்பாக செயற்படுகின்ற நிலைமை மாற இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இதில் என்னவென்றால், கடன் பெறுபவர்கள் இனிமேல் மோர்கேஜ் புரோக்கர்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அது ஒரு கடன் பெறுபவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். அடுத்து, வங்கிகள் கடந்த காலங்களில் சேவைகள் வழங்காது பல நிலைமைகளில் பணம் வசூலித்து இருக்கிறார்கள். இதற்காக சில குறிப்பிட்ட வங்கிகளுக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கின்றது. அத்துடன் 850,000 மில்லியன் வரை வங்கி வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலித்த பணம் அவர்களிடம் திரும்பி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக, இன்சூரன்ஸ் விற்பனையாளர்களின் தரகு கூலி குறைக்கப்பட இருப்பதால் இன்சூரன்ஸ் பிரீமியம் அந்த அளவுகளிலும் சில மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, தற்சமயம் ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் என அழைக்கப்படுபவர்கள் தனிப்பட்ட முறையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி தொடர்பான அறிவுறுத்தலை வழங்குகிறார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர்கள் சரியான முறையில் தங்களை பதிவு செய்யாமல் செயற்படுவதால் இனி அந்த ஃபினான்சியல் அட்வைஸ் வழங்குவதாயின் அதை செய்வோர் அது தொடர்பான துறையின் பொது அமைப்பில் தம்மை பதிவு செய்தால் மட்டுமே அவ்வாறு செய்யப்பட முடியும் எனவும், அல்லாவிடின் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வழங்கவும் சட்டங்கள் இயற்றப்பட இருக்கின்றது. அடுத்ததாக, அப்ரா தனது நடவடிக்கைகளை ஒவ்வொரு 4 வருடமும் மீளாய்வு செய்வதுடன் ஏசிக் உடன் தகவல்களை பரிமாறி தவறாக செயற்படும் வங்கித்துறையை சார்ந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சிபாரிசு செய்யப்பட்டிருப்பதால் அதுவும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.
சரி, மிக்க நன்றி பேராசிரியர் செல்வநாதன் அவர்களே. வங்கிகள் மீது ஆராய்ந்த ரோயல் கமிஷன் விசாரணை குழு வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.